இந்தியாவிலே இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்த, ஒரே கட்சியாக இருந்த அந்த கட்சி 64 பிளவுண்ட பிறகு கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு மேல் தனியாக பயணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தோல்விக்கு பிறகு இந்த மாதிரியான இணைப்பு என்பது அந்த வரலாற்று பின்னணியை வைத்து பார்க்கும்பொழுது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா?
அதாவது பிரகாஷ் சரசரன் கூறியிருப்பது களத்தில் பல இயக்கங்களில் பிரச்சனைகள் ஒற்றுமை என்ற புரிதலோடு கூறப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அமைப்புகளை கட்சி அமைப்பை இணைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அது சாத்தியக்கூறுகள் இருக்கலாம், ஆனால் விவாதிக்கப்பட்டதுன்னா அந்த முடிவு கூற முடியும். அதற்கு வந்து பல படிகள் இருக்கின்றன. இப்போதைக்கு வந்து கூடுதலாக வெகுஜன அமைப்புகள், வர்க்க வெகுஜன அமைப்புகள், களப்பணிகள், தேர்தல் போராட்ட களங்கள், இப்படி எங்கெல்லாம் சாத்தியம் இருக்குமோ அங்கெல்லாம் கூடுதலாக ஒற்றுமையை உருவாக்குவது என்பது நடக்கும்.
களத்திலே ஒன்றாக இணைந்து செயல்படுவது என்பது ஏற்கனவே நடந்து கொண்டுதானே இருக்கிறது, அதில் என்ன புதிதாக
நடக்கிறது? எல்லாங்களையும் இப்ப கூட அப்படி சொல்ல முடியாது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அதுல பிசுறுகள் வருகின்றன. உதாரணத்துக்கு நீங்க வந்து தெலுங்கானா பிரச்சனை, அதுல சிபிஐக்கு ஒரு கருத்து இருந்தது, எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது. இன்னும் சொல்லணும்னா இப்ப தெலுங்கானாவில் பிறகு தேர்தல் நடக்கும்பொழுது தெலுங்கானா பகுதியில் அங்க இருக்கிற சிபிஐ மாநில தலைமை வந்து காங்கிரஸோட உடன்பாடு வைத்துக் கொண்டது, அகில இந்திய தலைமைக்கு மாறாக வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு நிறைய நடைமுறை பிரச்சனைகளை கடந்து இரு கட்சிகளையும் இணைப்பது என்பது ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் தான் முடியும். புரட்சியை பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன, அதில் அணிசேர்க்கையை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன போன்ற விஷயங்களை எல்லாம் பேசாமல் ஏதோ தேர்தலில் வாக்குகள் சதவீதத்தை கூட்ட வேண்டும் என்பது மட்டுமாக இருக்க முடியாது.
இப்பொழுது இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த மாதிரி நீங்களே வந்து பெரிய அளவிலே சொன்னீர்கள், மதவாதம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக எழுந்திருக்கிறது என்றெல்லாம் இடதுசாரிகள் சொன்னார்கள். அந்த சூழலில் இந்த இரண்டு கட்சிகளும் இணைவதற்கான தேவை இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா?
கட்டாயமாக இடதுசாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மதசார்பின்மையை பாதுகாக்கவும், தேச ஒற்றுமையை பாதுகாக்கவும், தாராளமயத்தினை எதிர்த்து வலுவாக மக்களை திரட்டவும், தொடர்ந்து கூடுதலான ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றதுல இரு கருத்து
இல்லை. அது உங்களுக்கே அதாவது இடதுசாரிகளுக்கே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் நீட், அதாவது இருப்பை, உங்களது இருப்பை காப்பாற்றிக் கொள்ளவே நீங்கள் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். அந்த ஒரு தேவை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
இல்லை, அதாவது இருப்பு என்பது இடதுசாரி இயக்கத்தை பொறுத்தவரையில், ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சிபிஐஎம்ஐ பொறுத்தவரையில், ஏற்றத்தாழ்வுகள், உழைக்கும் மக்கள் சுரண்டப்படுவது, அரசின் கொள்கைகள் மக்களை பாதிப்பது என்பதெல்லாம் இருக்கும் பொழுது இருப்பு என்பது பிரச்சனையாக இருக்கப் போவதில்லை. ஆனால் இந்த நாங்கள் தலைவராகக்கூடிய வர்க்க வெகுஜன போராட்டங்கள் ஏன் வந்து தேர்தல் செல்வாக்காக மாறவில்லை என்ற ஒரு அடிப்படை கேள்வியை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு தேர்தல் களத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்குடன் செயல்படுவதற்கு சில புதிய பாடங்களை கற்க வேண்டியிருக்குமோ, இன்றைய சூழலில் அதுக்கு இடதுசாரி ஒற்றுமை என்பது கூடுதலாக பயன் தரும் என்ற அம்சத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. அது காலப்போக்கில் வந்து ஒரு பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் கட்சி ஒற்றுமையாக மாறினால் அதை யாரும் எதிர்க்க போவதில்லை. ஆனால் அந்த பக்கம் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதாக நான் கருதலை. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இது தவிர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிரிந்த பொழுது கொள்கை ரீதியான காரணங்கள், சித்தாந்த ரீதியான காரணங்கள் என்று நீங்கள் வெளியே ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், உள்ளூர அதிலே வந்து வர்க்க ரீதியான மற்றும் ஜாதி ரீதியான காரணங்களும் இருந்ததாக ஒரு தரப்பு விமர்சனம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் பொழுது இந்த இணைப்பு என்பது மீண்டும் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்ற கருத்தும் இருக்கிறது.
சரி என்று எனக்கு படவில்லை. நான் ஒரு 30-40 ஆண்டுகளாக இந்த இயக்கங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிற நபர். எனக்கு தெரிந்து வந்து இந்திய புரட்சியின் கட்டம் பற்றிய மதிப்பீடுகளும் பன்னாட்டு பொதுவுடைமை இயக்கத்தில் இருபெரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த நிலைப்பாடுகள் குறித்த விமர்சனமும் அதில் இருவேறு கருத்துக்கள் இந்த அமைப்புகளுக்கிடையே இருந்ததுனால பிரிவு என்பது தவிர்க்க முடியாத ஆயிற்று. இதில் வந்து ஏதோ இந்த கட்சியை சார்ந்தவர்களுடைய தலைவர்கள், இந்த சாதியை சார்ந்தவர்கள்லாம் பார்த்ததெல்லாம் ஒரு அபத்தமான பார்வை. கொள்கை அடிப்படையில் ஏற்பட்ட வேறுபாடுகள் இன்றைக்கு அவை அவசியமா, பொருத்தமா, முக்கியமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பலாம், நியாயமாக எழுப்பலாம். இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் உயிரோடு இருக்குதா? ஆனால் இன்றைக்கும் இந்தியாவின் கிராமப்புறங்களில் யார் மக்கள் நண்பன், யார் எதிரி என்று கணிப்பதில் ஒரு பொதுவான புரிதல் வேண்டாமா? அதே போன்று இந்திய அரசின் வர்க்கத்தன்மையை பற்றிய ஒரு பரஸ்பர புரிதல் வேண்டாமா? வேண்டும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கும் பன்னாட்டு அரசியலை புரிந்து கொள்வதில், உறுதுணை உலகை புரிந்து கொள்வதில் ஒரு நிறைய இணக்கம் இருக்கு எங்களுக்கு இடையே. அது இன்னும் ஒரு கட்டத்தில் வளர்ந்து முழுமையான பரஸ்பர புரிதலாக கூட கட்டாயமாக வளர வாய்ப்பு உண்டு. நான் மறுக்கல, வரவேற்போம். அதை என்னுடைய மதிப்பீடு இன்றைய தேதியில் அந்த பணி இன்னும் முன்னே இருக்கிறது என்றுதான் நான் நினைக்க வேண்டியிருக்கேன்.
தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து வெற்றி பெற்றதற்கு காங்கிரஸ் ஆட்சி மீதான மக்கள் வெறுப்பு ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டாலும், இந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு 2004-2008 வரை நீங்கள் ஆதரவு தந்து, பிறகு இந்த அமெரிக்காவுடனான இந்த சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் விஷயத்தில் இடதுசாரி கட்சிகள் அந்த ஆதரவை விலக்கி கொண்டது என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைமையை ஆட்சியை பலகீனப்படுத்தியது மட்டுமல்லாமல், காங்கிரஸை பலகீனப்படுத்தியது மட்டுமல்லாமல், பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் உயிர் பெற வழிவகுத்தது என்ற விமர்சனமும் இடதுசாரி கட்சிகள் மீது வைக்கப்படுகிறது. இது குறித்து ஏதாவது ஒரு கட்சிக்குள் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் உள்ள இருக்கிறதா, ஆத்ம பரிசோதனை என்பது?
அதாவது இந்த இந்த ஆத்மாவை பற்றி எனக்கு தெரியாது. இந்த சிவில் நியூக்ளியர் ஒப்பந்தத்தை பற்றி கட்சி மாநாடுகளில் கேள்வி எழுப்பப்பட்டு அது மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு முடிக்கப்பட்ட விஷயம், அது வாபஸ் பெற்றது சரி என்ற நிர்ணயிப்பை மத்திய கமிட்டி மட்டுமல்ல அடுத்து வந்த கட்சி மாநாடுகளும் அங்கீகரித்திருக்கிறாங்க. அது வந்து பிரச்சனை இன்னைக்கு வந்து. அதனால இடதுசாரிகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முதல் பதிப்பினுடைய ஆதரவை விலக்கி கொண்டதுனால தான் வந்து பாஜக வளர்ந்துருக்குது என்று சொன்னீங்கன்னா, 2009 பாஜக தோல்விவிட்டது. காங்கிரஸ் கணிசமான வெற்றியை பெற்றது, வாக்குகளை இடங்களை அதிகப்படுத்தி கொண்டது. அதற்கு பிறகு 5 ஆண்டுகளில் அவர்கள் சரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க காங்கிரஸ் யூபிஏ 2 பொறுப்பு. நாங்கள் என்ன சொல்ல முடியும்னு சொன்னால், நாங்கள் UPA 1 வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த காலம் வரை ஒரு சில பிரச்சனைகளில் காங்கிரஸின் தாராளமய கொள்கைகளின் வீரியத்தை அது நிகழ்த்தக்கூடிய பாதிப்பை ஓரளவுக்கு மட்டுப்படுத்த முடிஞ்சது, அவ்வளோதான், தடுக்கலாம் முடியல. அப்பொழுதும் காங்கிரஸ் ஏராளமான புதிய தாராளமய கொள்கைகளை பின்பற்றியது, மக்கள் விரோத கொள்கையை பின்பற்றியது. ஆனால் நாங்கள் வந்து சில உரிமைகளுக்கு போராட முடிந்தது, வன உரிமை சட்டம், அதே போன்று ஊரக வேலை உறுதி சட்டம், தகவல் அறியும் சட்டம், இப்படி சில விஷயங்களை கொண்டு வர முடிந்தது, அவ்வளோதான், மிகையாக மதிப்பிடக்கூடாது.
ஆனால் பொருளாதார சீர்திருத்தத்தில் இந்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற, கொண்டு வர முயற்சித்த மற்றும் கொண்டு வந்த அனைத்து நடவடிக்கைகளும் ஏறக்குறைய உலக பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்ட பிறகு கம்யூனிஸ்ட் நாடுகளிலேயே கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான், செஞ்சீனத்தில் அது செய்யப்பட்டு வருகிறது. எனவே இது நீங்கள் உங்களது எதிர்ப்பு என்பது வெறும் டாக்டரினேராக, அதாவது வரட்டுத்தனமான கொள்கையின் அடிப்படையிலாக இருக்கிறது என்ற விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது, அதில் உண்மை இல்லை என்று நினைக்கிறேன்.
அதில் அதான் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நாட்டில் பொதுவுடைமை கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கும்போது உழைப்பாளர் மக்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சியின் கையில் இருக்கும்பொழுது அந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாத்து கொண்டே, நாட்டின் பொருளாதாரத்தில் அரசின் மையமான பங்கை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டே, இன்றைக்கு யதார்த்தமாக தொழில்நுட்பத்திற்காக மற்ற பல்வேறு விஷய சந்தைகளுக்காக பன்னாட்டு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதில் தவறேதும் இல்லை. ஆனால் தாராளமயமாக்கல் என்ற சொல்லை நீங்கள் சகற்றுமேனிக்கு சீனாவுக்கு கொடுத்தினால் அது சிக்கல் இருக்கு. என்னன்னு சொன்னா, நிதித்துறையில், அந்நிய செலாவணித்துறையில், கட்டமைப்புகள் உற்பத்தி விஷயத்தில், இப்படி பல விஷயங்களில் சீன அரசு வலுவாக தன் பங்கை தொடர்ந்து ஆற்றி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பலவீனமான நிலையிலிருந்து சரணாகதி அடிப்படையில் தாராளமய கொள்கைகளை ஏற்று பன்னாட்டு ஏகபோக கம்பெனிகள் காலிலே அது விழவில்லை. பன்னாட்டு கம்பெனிகள் அங்கு விரும்பி செல்கின்றார்கள், அவர்களுக்கு வந்து அவர்கள் அப்படி வெளியேறினாலும் சீன அரசால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்.
ஆனால் அங்கே வந்து, ஆனால் அங்கே தொழிலாளர் அரசு, பாட்டாளி வர்க்க அரசு என்று சொல்கின்ற சீனாவிலே தொழிலாளர் உரிமைகள் மறுக்கப்பட்டு, தொழிலாளர்கள் நலச்சட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்ற அளவுக்கு கூட இல்லாமல், பெரு பன்னாட்டு பெரு வணிக நிறுவனங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அங்கே நிலவுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுவே அங்கே வந்து பன்னாட்டு முதலீடு அதிகரிப்பதற்கான காரணத்தையும் அது காட்டுவதாகவும் கூறுகிறார்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீங்க?
என்னென்ன மணிவண்ணன், ஒவ்வொரு கருத்தை நாம் சொல்லும் பொழுதும் அதற்கு அடுத்த கேள்விக்கு தாவி அதுக்கப்புறம் கருத்துக்களை சொல்லக்கூடியதை நீங்க சுட்டிக்காட்ட முடியும் என்பது எனக்கு புரியுது. ஆனால் சீனாவுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய தொழிற்சங்க டெலிகேஷன்ஸ், நாங்கள் கூட இல்லை, பாரதிய ஜனதா கட்சியுடைய டெலிகேஷன் கூட போயிட்டு வந்து, இப்போ இல்லை 2002 அதுக்கு முன்னாடி பின்னாடி அவங்க கூட போயிட்டு வந்து அங்கு தொழிலாளர் உரிமைகள் இந்தியாவை விட சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக பன்னாட்டு ஏகபோகத்திற்கு வந்திருக்கும் பொழுது பல தொழிற்சாலைகளில் இந்த பிரச்சனைகள் வரும். தொழிலாளிகள் உரிமைகளை மறுப்பதற்கு, நசுக்குவதற்கு அந்த ஆலை நிர்வாகங்கள் முனையும். அதில் லோக்கல் அரசுகள் சில சமயங்களில் அந்த பன்னாட்டு ஏகபோகங்கள் சார்புகள் எடுக்க வாய்ப்பு உண்டு. மைய அரசு இன்று தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இப்படி பலரும் நடக்கும். நான் சைனாவில் வந்து நான் தவறுகள் நடக்கவில்லை என்று சொல்லவில்லை, அல்லது வந்து தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வர்க்க போராட்டங்கள் நடக்குது என்பது உண்மை என்று அங்கீகரிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவில் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், எங்களுக்கு பன்னாட்டு கம்பெனிகள் ஆலைகளில் தொழிற்சங்கம் வைப்பதற்கு கூட உரிமை கிடையாது. நீங்கள் என்ன ஜனநாயகம் பேசிட்டு இருக்கீங்க? இந்தியாவில் ஒரு தொழிற்சங்கத்தை அமைக்க முயன்றால் அதை தொழிலாளிகள் தேர்வு செய்தால் அந்த சங்கத்தை அங்கே இருக்கும் நிர்வாகம் இருக்குது, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் யார் தொழிற்சங்கம் சொல்லுது. இதெல்லாம் பத்திரிகையாளர் போட மாட்டேங்கிற ஊடகங்கள் வர மாட்டேங்குது. மாருத்தி தொழிலாளிகள் ஒரு நூற்றுக்கணக்காரர்களை கைது செய்து எவ்வளோ நாளாக வச்சிருக்காங்க அரசாங்கம். அது இந்தியாவை போன்று மோசமான தொழிலாளர் விரோத கொள்கைகள் அல்லது நிலைமைகள் சைனாவில் இருப்பதாக யாராவது சொன்னால் அது முழுக்க முழுக்க தவறான கருத்து என்பதை நான் உறுதிபட சொல்லிக் கொள்கிறேன். இதனுடைய பொருள் சைனாவில் செய்வதெல்லாம் சரி என்பதல்ல, அங்கும் தவறுகள் நிகழும், அதை எதிர்த்து போராட்டங்கள் நடக்க வேண்டியிருக்கும். அது ஒரு ஒரு டிரான்சேஷனல் சொசைட்டி, அது எந்த பக்கம் போகுங்கிறது நான் சொல்ல முடியாது.
ஆனால் அது வந்து ஜனநாயக நாட்டிலேயே இருக்கின்ற உரிமைகள் ஒரு நீங்கள் சொல்கின்ற அந்த பாட்டா
ஜனநாயகம். மணிவண்ணன் சார், எது ஜனநாயகம் பேசணும் நாம? அதாவது இந்த ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இரு ட்வீடில்டம் ட்வீடில்டியில் யாரை வேணால் தேர்ந்தெடுக்கலாம் என்பது மட்டும்தான் ஜனநாயகமா? இல்லை உடைமைகள் பரவலாக விநியோகிக்கப்பட்டு அனைவருக்கும் வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உறுதிப்படுத்தப்பட்டு அதற்குட்பட்டு பல பிரச்சனைகள் எழும், முரண்பாடுகள் எழும். குறிப்பாக சீனாவில் அவர்கள் பல முதலாளித்துவ உற்பத்தி முறைகளை கையாளுவதன் விளைவாக பிரச்சனைகள் வரும், நான் வரலன்னு மறுக்கவே இல்லையே. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏதோ இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறனால தான் பிரச்சனை. ஏன்னா அரசாங்கம் என்ன வேணால் பண்ண முடியும்னா பண்ணிடுவாங்கன்னா, அரசாங்கம் இன்னைக்கு என்ன வேணால் பண்ணிகிட்டு இருக்கு. இயற்கை வளங்களை தர வளர்த்து கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றி கவலையப்படாத தான் குஜராத் மாடல், அதான் இன்றைக்கி மையத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கு. அதனால் எனக்கு இந்த இந்த அதாவது நாங்கள் டாக்டர் நேராக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சொல்கிறப்படுதா நீங்கள் சொன்னி குறிப்பிட்டீங்க இல்லையா, எங்களை பொறுத்தவரையில் வளர்ச்சியில் தனியார் முதலீடு அவசியம், அந்நிய முதலீடை நாங்கள் எதிர்க்கவில்லை. அது என்ன சொல்கிறோம், உற்பத்தி சார்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வருகின்ற வேலைவாய்ப்பை பெருக்குகின்ற நமது முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அந்நிய முதலீட்டை வரவேற்போம். ஆனால் வரவேற்போம் என்ற பெயரில் சலுகைகளை ஏராளமாக கொடுத்து வரி வாய்ப்பை இழந்து பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய கல்வி ஆரோக்கியம் கட்டமைப்பு சேவைகளை செய்யாமல் மறுத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.